மாவீர மகுடம், லெப்டினன்ட் கர்னல் சூட். நிமிர்ந்த பனை, லெப்டினன்ட் சூட். சிலந்தி வலை பின்னலாக பழந்திருந்த இந்தியர்களின் கையில் தமிழிடம் சிக்கி போயிருந்தது ஒரு காலம். மறக்க முடியாத அந்த நாட்களில் ஜாழ்ப்பாணத்தில் நின்றபடித்த விடுதலை புலிகளின் சுவடுகளை பேணி காத்து நிலைநிறுத்தி வைத்திருந்த வீரர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பேர் தான். அந்த சில பேருக்குள் எஞ்சியிருந்து வந்தான் சூட். அவனை விளங்கிக் கொள்ள அந்த நேரத்து இராணுவ சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வலிகாமத்தின் தரையமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத விதமாக முற்றுமுதான நகரச் சூழலை, பெரிய அளவில் கொண்ட புவியியல் அமைப்பையும், குறைந்தளவு நிலத்தில் கூடியளவு மக்கள் அடர்த்தியாக வாழும் குடியியல் நிலையையும் கொண்ட பிரதேசம் அது. பகைவனுக்கு முழுமையாக ஒத்துழைத்தது அந்த நில அமைப்பு. அது அவனுக்கு சாதகமான ஒரு சூழல். அதே சமயத்தில் இனம் காண முடியாமல் சனங்களோடு இரண்டற கறந்திருந்த துரோகிகள் வர் இந்தியர்கள் போட்ட எலும்புகளை நக்கிக் கொண்டிருந்தனர். இயலுமான அளவுக்கு அவர்களுக்கு துணை போன கும்பல்களும் ஆட்களும். இதற்குள் இன்னொரு விடயம் என்னவென்றால், ஜாழ்ப்பாண மாநகரத்தை தன்னகத்தே கொண்டிருக்கும் வலிகாமம் பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுமான ஒன்றாக இந்திய சுலங்கா தளபதிகள் அப்போதும் இப்போதும் கருதுகின்ற அளவுக்கு முக்கியத்துவத்தையும் பெற்றிருந்த பகுதி அது. அந்த வகையில் மல்லாற்றுக்கு அடுத்தபடியாக இந்தியர்களின் அதிகூடிய கவனம் செலுத்தப்பட்ட மையமாகவும் வலிகாம பகுதி விளங்கியது. இத்தகைய ஒருபுற நிலைமைக்குள் உயிர் வாழவே உத்தரவாதமற்ற இராணுவ சூழ்நிலைக்குள் புலிகள் இயக்கத்தை நிலைநிறுத்தி வைத்திருப்பதற்கு இடையறாது போராடிய வரலாற்று நாயகர்களில் எஞ்சியிருந்தவன் சூட் மட்டும்தான். எல்லோரும் அவனை விட்டு போய்விட அவர்களின் நினைவுகளை சுமந்து கொண்டு போராடியவன் அவனும் போய்விட்டான். அவன் நினைவுகளை சுமந்து கொண்டுதான் தமிழிலும் இருக்கிறது. அந்த இருண்ட வருடங்கள், அது மிக நெருக்கடியான காலகட்டம். வர்ணித்து சொல்ல முடியாத ஒரு பயங்கர சூழ்நிலை எப்போது நிலவியது. பாசமிகு மக்கள் ஊரோசையுமற்று அசையும் இரவில் தூரத்து நாயோசை இந்தியன் நகரும் சேதியை சொல்லும். திடீரென ஒரு பதற்றம் பற்றி கொள்ளும். அந்த சூழ்நிலையில் அது இயல்பானது. நாய் குடைப்பு சத்தம் அகோரமாய் நெருங்கும். அது ஒரு அச்சமூட்டும் குறியீடு. விரிந்து நகர்ந்து வட்டமிட்டு சுருங்கி எதிரி முற்றுகையிடும் போது நாயோசை உச்சகட்டத்தில் இறையும், நெஞ்சு வரைத்து போகும். நள்ளிரவின் அமைதி சிதைய ஊர் துடித்து விழிக்கும். தங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனங்கள் பிள்ளைகளை காக்கச் சொல்லிய முறைவிடம் மன்றாடும். துப்பாக்கிகள் தயாராகும். தேர்வு நெம்பு தானியங்கிக்கு மாற சுட்டு விரல் சுடுவில்லை வளைத்து கொள்ளும். இருளை உடர்த்து விழிகள் முன்னேறும். எதிரி எதிர்ப்படும் கணத்தில் சன்னங்கள் பாய முற்றுகை உடைபடும். தப்பித்து மீண்டு சொல்லப்பட்ட இடமொன்றில் சந்திக்கின்ற போது தோழர்களில் ஒருவனோ இருவரோ வந்திருக்க மாட்டார்கள். ஆள் விட்டு பார்த்து ஆம் இல்லை என்ற பின் மெல்ல நடந்து வீதி கடக்கும் போது சடுதியாய் எதிர்ப்படும் சிற்றூதிக்குள்ளிருந்து துப்பாக்கிகள் உருமும். ஆளையோ அல்லது ஆடைகளையோ கூட சன்னங்கள் துளையிடும். உறப்பைக்குள் இருக்கும் இவர்களின் துப்பாக்கிகள் சூடு தணியும் போது நாலாவது வழிகடந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களை முந்திக்கொண்டு எதிரியின் சன்னங்கள் சேரும். முற்றுகையிடுகிறான் பகைவனை நினைத்து அடித்து உடைத்து கொண்டோ அல்லது வலு அவதானமாக நகர்ந்தோ அவனை கடந்து மரபக்கம் போய் தப்பி வெளியேறிவிட்டார்கள் என மகிழும் வேளை முற்றுகைக்குள்ளே வந்து சிக்கி போயுள்ளார்கள் என்பது தெரியவரும். நடந்த தவறு விளங்கும் போது தலை விரைக்கும். பிரச்சனை இல்லாதவை என கருதி இரவில் படுக்கப் போகும் இடங்கள் அதிகாலையில் எதேச்சியாக சுற்றி வளைக்கப்படுகின்ற துரதிருஷ்டம் நிகழும் சந்தர்ப்பவசமாக சிக்கிக் கொண்டு விடுகின்ற அந்த விவரிக்க முடியாத சூழ்நிலைகளில் வாழ்க்கை வருக்கும். எல்டிடி என கத்திக்கொண்டு இந்திய நெட்டி பிடிக்கும் போது கதை முடிந்தது என்று குப்பியை தொடும் வேளையில் இறுதி நேர முயற்சியாக உதறி பறைத்து கொண்டு தப்பி ஓடுகின்ற போது நெஞ்சுக்குள் தண்ணி வரும். இப்படியாக ஏராளமான மயிரலைகள் சன்னம் துளைத்தவர்களையும் சைனைட் கடித்தவர்களையும் தவறவிட்டு தப்பித்து வந்தபோதெல்லாம் அந்த ஆரியர் நண்பன் ஓரமாயிருந்து கண்ணீர் சொரிவான். ஆனால் ஒருபோதும் அந்த புலி வீரனின் உள்ளம் தளர்ந்து போறதில்லை. நெருக்கடிகள் கூடி கூடி அழுத்திய போதெல்லாம் இறுகிக் கொண்டே போனது அவனுடைய மன உறுதி. கற்பாறையை புலர்ந்து முளையிடும் துளிராகி இந்தியர்களின் கூடாரங்களுக்கு நடுவில் அவன் நிமிர்ந்தான். எதிரி வளைந்து நின்ற மண்ணில் கைவிடாத துப்பாக்கியோடு கடைசி வரைக்கும் பலம் வந்து போரிட்டதை உயிர்த்துடிப்போடு உயர்த்திச் சென்ற வேங்கை அவன். மரணம் அவனது உயிரை உரசி சென்ற போதெல்லாம் தப்பித்து மீண்டு வந்து என்ன நடந்ததோ என ஏங்கி நின்ற மற்றவர்களை முன் கண்குளிர காட்சியளித்து ஆச்சரியப்படுத்திய வீரன் அவன். கட்டை காச்சட்டையும் சேட்டுமாக அந்த சின்னப்படியின் தோற்றத்தில் இந்தியர்கள் பலதரம் ஏமாந்திருக்கிறார்கள். மூளை முடுக்கெல்லாம் நுழைந்து இந்தியர்கள் ஒத்தி எடுத்த வேளைகளிலெல்லாம் அவன் நேசித்த மக்களால் பொத்தி வைத்து பாதுகாக்கப்பட்ட குழந்தை அவன். எப்படி அவனால் நின்று பிடிக்க முடிந்தது? அது அதிசயம்தான். ஆனால் அவனை பாதுகாத்தது வரும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, விவேகம், புத்தி கூர்மை, மக்கள் செல்வாக்கு, அவனுடைய சின்ன உருவம், இவற்றுக்கு மேலாக அவனுடைய உறுதியும் துணிச்சலும் இவைதான் அவனை உயிர் வாழ செய்வித்தன. அடுத்த காலை நிச்சயமற்ற அந்த நாட்களில் அவனோடுதான் நம்பிக்கையோடு தூங்கப் போகலாம். சாவு அவர்களை தட்டி எழுப்பிய எத்தனையோ தடவைகளில் தப்பி வந்தது அவனால்தான் என்பார்கள். அப்போது யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த அம்மானும் தோழர்களும் அவனது ஒழுங்கமைப்புகளால் பல சந்தர்ப்பங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் நேசம் அவனது உயரிய குணாம்சங்களில் ஒன்று. அவன் அவர்களில் வைத்த அன்பு அவர்களை அவனில் கவசமாகவும் இருந்தது. அந்த நேசத்தின் தொடக்கம் அவன் போராளியான ஆரம்பம். அது 1984 இறுதிப்பகுதி. தனது 17வது அகவியல் இயக்கத்தில் சேர்ந்தவன் அப்போது முதல் அந்த மக்களோட வாழ்ந்தான். அந்த மக்களுக்கு காவலாயிருந்தான். அவன் மக்களை அணுகிய விதமே வித்தியாசமானது. அதனால் தான் அவர்கள் அவனை நெஞ்சிலிருத்தி வைத்திருந்தார்கள். மற்ற இயக்கங்களின் ஊர்கள் என்று ஒதுக்கிய கிராமங்களில் தான் தூக்கமும் வேலையும், மற்ற இயக்கங்களின் ஆட்கள் எனப்பட்டவர்கள் வீடுகளில் தான் குளிப்பும் சாப்பாடும். எல்லா உரையும் எம்முடையதாக்கி எல்லா பேரையும் அமர்வர்களாக்கினான் அவன். 1967 5வது மாதம் 31வது நாள் அன்று தனலட்சுமி அம்மாவுக்கும் நவரத்தினம் ஐயாவுக்கும் பிறந்தவனுக்கு விக்னராஜன் என்று பெயரிட்டார்கள். தனது 16வது அகவையிலே புலிப்படை பொடியலுக்கு பின்னால் திரிய துவங்கிவிட்டான். பாயில் தலையணை அடுக்கி ஆள் மாதிரி போர்த்திவிட்டு இரவில் காணாமல் போனவன். ஸ்டான்லி கல்லூரியில் தம்பியையும் தங்கையையும் இறக்கிவிட்டு உள்ளே வராமல் மிதிவண்டியை திருப்பிக் கொண்டு மற்ற பக்கமாய் போனவன். போய்போய் வந்தவன் ஒரு நாள் ஒரேடியாக போய்விட்டான். ஆம், சூட் ஒரு அற்புதமான போராளி. தனது அழகான ஆளுமையால் தோழர்களை தன்னோடு இறுக பிழைத்திருந்த நண்பன் அவன். கண்டிப்போடும் பரிவோடும் அரவணைத்து வருடைய இனிய காற்று, அவர்களில் அவன் பொழிந்த பாசமே தனி. மனங்குழம்பி போகின்ற எந்த போராளியையும் ஆதரவோடு கதை தெளிவூட்டுகின்ற போது அவன் ஒரு பேராசான். முழுமையாக என்று சொல்லாவிட்டாலும் இயக்கத்தின் நீண்ட வரலாற்று ஓட்டத்தோடு பெருமளவு கலந்து அமைதியாக ஆரவாரமில்லாமல் தன் செயலால் வளர்ந்து மெல்ல மெல்ல உயர்ந்தவன் சூட். ஆம், சூட் ஒரு சண்டைக்காரன் அல்ல, அதற்காக சண்டை தெரியாதவன் என்று சொல்லிவிட முடியாது. அதாவது அவன் தேர்ச்சி பெற்ற யுத்த வீரன் அல்ல. அப்படியானால் அவன் முன்னுக்கு வந்தது அது சண்டைகளால் அல்ல, சண்டைக்கு வெளியில் நின்று அவன் போராட்டத்துக்கு ஆற்றிய அளப்பெரிய பணிகளால் தான். பணியாற்றிய துறைகளெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் பேர் சொல்லும் முத்திரையை பதித்து வளர்ந்த போராளி அவன். சண்டைக்கு வெளியில் நின்ற எல்லா போராளிகளையும் போல் அவனும் போர்க்களத்துக்கு போகத்தான் துடித்தான். ஆனால் அவனது தேவை அவனை அதிலிருந்து தள்ளியே வைத்திருந்தது. ஒரு விடுதலை வீரனின் போராட்டப் பணியானது இராணுவ அளவுகோலால் மட்டும் அளவிட முடியாதது. சண்டையிடுவதுதான் ஒரு விடுதலை போராட்டத்தில் பிரதான அம்சம். ஆனால் அது மட்டுமே போராட்டமாகாது. சண்டை என்பது போராட்டம் நகர்த்தி செல்லப்படும் பல்வேறு பரிணாமங்களில் ஒன்று. சண்டைகளில் நிற்காத போதும் உண்மையான அர்ப்பண உணர்வோடு வாழ்ந்து போராட்டத்தின் ஏனைய பரிமாணங்களோடு அபார திறமையாக காரியங்களை சாதித்த எத்தனையோ போராளிகளுள் அவனும் ஒருவன். இந்திய படை வெளியேற்றப்பட்டுவிட்டது. இப்போது அவன் புலனாய்வுத்துறையில் அம்மானின் உற்ற துணைவர்களாக நின்று இயக்கத்தையும் போராட்டத்தையும் தேசத்தையும் பாதுகாத்த முதன்மையான போராளிகளுள் ஒருவனாக சூட் அல்லும் பகலும் ஓய்வற்றி சுழன்றான். துவக்கத்தில் யாழ் மாவட்ட புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக பணி. அவன் பொறுப்பு ஏற்ற போது அங்கிருந்த சூழ்நிலை வித்தியாசமானது. அதனால் மிக்க அவதானமாகவும் மிக்க நிதானமாகவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் எச்சரிக்கையோடு அடிகளை வைத்தான். எதிரியால் முற்றுகிடப்பட்டிருந்த அந்த பிராந்தியம் அன்று திடீரென ஒரு நாளில் இவரது கைகளுக்கு வந்துவிட்ட காலகட்டம் அது. இந்தியாவின் எச்ச சுச்சங்கள் எங்கும் பரவியிருந்த நேரம் மக்களே போல்வர் கயவர் என்றும் அன்றொரு வள்ளுவர் சொல்லியிருந்ததை போன்று நிலைமை இவரிலும் சந்தேகப்படக்கூடிய சூழல். மிக கவனமாக இனம் கண்டு பிரித்தறிய வேண்டும் என்று புலனாய்வு நடவடிக்கைகளில் தவறு நேர்ந்தது. அது மக்களை பாதித்து விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புலனாய்வு தவறுகளால் மக்கள் எந்த விதத்திலும் துன்பப்பட்டு விடக்கூடாது. அத்தகைய அவதானத்தோடு செயற்படும் போது நடவடிக்கைகளில் இவர்கள் காட்டும் நிதானமானது துரோகிகளுக்கு வாய்ப்பளித்து அவர்கள் சுலபமாக செயற்பட இடமளிக்கவும் கூடாது. இப்படிப்பட்ட சிக்கலான ஒரு சூழ்நிலையில் பொறுப்படுத்த மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் தனக்குரிய பணியை சூட் செய்து முடித்தான். நாட்கள் உருண்டோடின. புலனாய்வுத்துறையின் முக்கியமான ஒரு போராளியாக, அதன் தாக்குதல் படைப்பை தளபதியாக, இயக்கத்தின் கரும்புலிகள் அணியொன்றுக்கு பொறுப்பாளனாக சூட் படிப்படியாக உச்சத்துக்கு வந்தான். இயக்க தலைமையினது அதீத நம்பிக்கைக்கு அவன் பாத்திரமானான். முக்கியத்துவம் மிக்க ஒரு கரும்புலி தாக்குதல் இலக்கு பெரியது. எனவே ஒழுங்கமைப்பும் பெரிதாக இருந்தது. திட்டம் தீட்டப்பட்ட போது அம்மான் சூட்டை வைத்துத்தான் தேர்ந்தெடுத்தார். தியாகமும் துணிச்சலும் இலட்சியவக்கையும் போக மதிநுட்பமும் விவேகமும் செயல்திறனும் அதிகமாக தேவை. இது எல்லாம் ஒருங்கிணைந்தவன் சூட். ஆனால் தலைவரோ ஆளை மாற்றச் சொன்னார். இந்த பணியை விடவும் அதிகமாக போராட்டத்துக்கு அவன் பயன்படுவான் என்று அவருக்கு தெரிந்தது உண்மைதான். ஆனாலும் தாக்குதலின் முக்கியத்துவத்தையும் அதன் பிசகாத துல்லியமான வெற்றியையும் கருத்தில் கொண்டு அம்மான் சூட்டைத்தான் வற்புறுத்தினார். இருந்தபோதும் தலைவரது கருத்துக்கு நங்க கடைசியில் முடிவு மாற்றப்பட்டது. அதன் பின்னர் இன்னொரு கரும்புலி வீரன் அந்த இலக்கை மிக வெற்றிகரமாக தாக்கியளித்து வரலாற்றை படைத்தார். பூநகரி சமருக்கு புறப்படும் போது சூட் தேர்ச்சி பெற்ற ஒரு சண்டை தளபதியாக விளங்கினார். ஆனால் அவன் இராணுவ ரீதியிலே மேலோங்கியதானது நீண்டகால அனுபவத்தில் படிப்படியாக வளர்ச்சி கண்ட அதல்ல. நன்றாக இனம் காணப்பட்டு திடீரென அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. குறுகிய கால இராணுவ பணியை அவன் ஆற்றினான். ஆனால் அந்த சொற்ப காலத்துக்குள்ளேயே பெரும் தளபதிகளிடம் மதிப்பையும் பாராட்டையும் அவன் பெற்றுவிட்டிருந்தான். அது ஒரு லேசான காரியமல்ல. அவனது குறுகிய கால இராணுவ வளர்ச்சி அசாத்தியமான ஒரு சாதனை. பூநகரி பெரும் போர்க்களம். பல்வேறு படையணிகள், பல்வேறு சண்டை முனைப்புகள், பல்வேறு வழிமுறைகள். பரந்த ஒரு பிரதேசத்தில் எழுந்து நின்ற எதிரியின் பெரும் படைத்தளம் ஒன்றின் மீது அதன் எல்லா அரண்களிலும் சமநேரத்தில் தாக்கி புலிகள் எதிரியின் அரண் தொகுதி ஒன்று சூட்டினது படையணிக்குரிய இலக்கு. அதன் இலக்கு இரண்டு அணிகளுக்கும் தமது இலக்குகளை வீழ்த்திய பின் ஒன்றிணைந்து பிரதான தாக்குதல் அணி ஒன்றுக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்பது திட்டம். ஆனால் விஷயம் பிழைத்து விட்டது. பூநகரி வெற்றியின் முதல் வித்தாக சண்டையின் ஆரம்ப நிமிடங்களிலேயே குணா விழுந்து போக அந்த பகுதியில் சண்டை திசை மாறிவிட்டது. தமது இலக்கை கைப்பற்றிய சூட்டினது அணி முன்னேறிய போது குணாவினது பகுதி திசைவிட்டிருந்தது. எதிரி அங்கு தாக்கு பிடித்துக் கொண்டிருந்தார். துணை சேர வேண்டிய அணிக்கு துணை கொடுக்க வேண்டிய நிலை. மூர்க்கத்தனமான தாக்குதல் குணாவுக்குரிய பகுதி மீது ஆரம்பித்தது. இறுக்கமான சண்டை. ஆர்பிஜி குண்டின் சிதறல் பட்டு அவனது M16 உடைந்து போக அருகில் நின்ற தோழனோடு T56 வாங்கி கொண்டு சூட்டு முன்னேறினான். கடுமையாக தாக்கி கொண்டிருந்த எதிரியின் பலமான அரண் ஒன்றை சூட்டு ஆக்ரோசமாக நெருங்கினான். தன் நாளாக பாய்ந்தான். போனவன் திரும்பி வரவில்லை. அன்பு, குணா, நவநீதன், பாமா, ரூபன், கணேஷ், கோபி சூட்டென்று 488 போராளிகள் வெற்றியை தந்துவிட்டு வராமலேயே போய்விட்டார்கள். ஆம், பூநகரி வெற்றியின் நாயகர்களாய் அவர்கள் வெளிமூடி போனார்கள். லிப்டன் கர்னல் சூட்டும் வெளிமூடி போனான் அந்த தாக்குதலில். லிப்டன் கர்னல் சூட்டின் மாவீரமகுடம் கேட்டோம்.
சேங்கைகளாகி பிடிவுகள் தேடி விழுந்த வீரர்களே, தமிழ் வீடுகள் யாவிலும் விளக்குகளாக எரியும் சுடர்களே, இளமை கால இனிமைகள் யாவும் துறந்த வேங்கைகளே, தமிழினத்துக்காக இறந்து தீயில் எரிந்த வீரர்களே, எழுந்து வாருங்கள் நிமிர்ந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள் நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள், தமிழீழம் மலரும் நேரம் இதுதான் புரிந்து வாருங்கள், பின்வரும் மேகங்கள் பாடும் மாவீரரின் நாமங்கள் கூறும், கண்வழி கங்கைகள் பாயும் இவர் காவிய நாயகராகும், உதைந்த குடியே இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள், உதைந்த குடியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள்.
காவிய நாயகர்